வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். செய்தியை கேட்கும் முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று 1 தீமோத்தேயு 1:8 முதல் 18 வரை சிந்திக்க இருக்கிறோம். கேளுங்கள். முதலாவது 1 தீமோத்தேயு 1:8.
ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம்.
இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாய பவுல் வேற்றுமையான உபதேசத்தை குறித்து விசுவாசிகளை எச்சரிப்பதை முந்தின நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் தீமோத்தேயு வசித்து வந்த எபேசுவிலே மலிந்து கிடந்த மாயையான வழிபாடுகளை குறித்தும் கட்டுக்கதைகளை குறித்தும் பவுல் கூறுகிறார். அது மட்டுமல்ல, பொய் உபதேசத்தை குறித்தும் அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டை ஒரு கட்டுக்கதை என்று சொல்வதற்கு முயற்சிக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி எச்சரித்தார். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த வசனத்திலே பிரமாணவாதிகளுக்கு எதிராக அப்போஸ்தலனாய பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பிரமாணமே ரட்சிப்பிற்கு வழி என்றும், ரட்சிக்கப்பட்ட பின் அதுவே பரிசுத்தப்படுவதற்கு வழியாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். நியாயப்பிரமாணம் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை வழியாக கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. மனிதன் பாவி என்றும் அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றும் இது வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி உலகத்தின் சிறந்த மனிதனும் முழுவதுமாக ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். ஆனால் சுவிசேஷத்தின் கீழே உலகின் மோசமான மனிதனும் நீதிமானாக தீர்க்கப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஒரு பாவியான மனுஷன் தன்னுடைய நற்காரியங்களால் ரட்சிக்கப்பட முடியாது, அவனால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யவும் இயலாது என்பது மற்றொரு காரியம். ரோமர் 8:8 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் கேளுங்கள்.
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள்.
இங்கே மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டு தேவனுக்கு நல்ல செயல்கள் மூலம் தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைப்பது தேவனுடைய வசனத்திற்கு முரணானது. உங்களால் அவரை திருப்தி செய்ய இயலாது. நீங்கள் அவரை எதிர்பார்க்கிற தரத்தை வாழ்க்கையிலே பெற்றுவிட முடியாது. நற்கிரியைகள் இரட்சிப்பை கொண்டு வருகிறதில்லை, ஆனால் இரட்சிப்பு நற்கிரியைகளை உண்டு பண்ணுகிறது. நாம் நம்முடைய நற்கிரியைகளினாலே இரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8-10 உள்ள பகுதியிலே பவுல் என்ன சொல்கிறார் சற்றே கவனியுங்கள்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
இங்கே ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணமானது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. நன்னடத்தையை பற்றிய காரியத்திற்கு கட்டளைகள் மிகவும் சிறந்தவை, ஆனால் இரட்சிப்பை பெறுவதற்கு கட்டளைகள் உகந்ததல்ல. இது பாவியை இரட்சிப்பதில்லை, ஆனால் ஒரு பாவியை பாவி என்று இது சுட்டிக்காட்டுகிறது. இதுதான் பிரமாணங்களின் நோக்கம். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 9:10 பாருங்கள்.
எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைப்பாதகருக்கும் பேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும்.
நீதிமானுக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. தேவன் மீது விசுவாசம் வைப்பதினால் நீதிமானாக்கப்படுகிற மனிதனுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அவன் உன்னதமான நிலைமைக்கு தேவனால் அழைத்துச் செல்லப்படுகிறான். பக்தி இல்லாதவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளை கொலை செய்வதில்லை, மற்றவர்களை காயப்படுத்த விரும்பாமல் உதவி செய்யவே விரும்புகிறது. இருதயத்திலே கொலை செய்கிற மனிதனுக்கு கொலை செய்கிறவனுக்கே இந்த கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணமானது வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிப்பை பெறவில்லை, தேவனுடைய கிருபையினாலே பெற்றார்கள். தேவ கிருபையினாலே அவர்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவர்களை விட ஒரு உன்னதமான நிலைமையிலே வைக்கப்படுகிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தேவ கிருபையை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இதற்கு இரண்டு காரியங்களை நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் முன் ஒரு குற்றவாளி விசாரிக்கப்படுவதற்காக கொண்டு வரப்படுகிறான். அவன் மிகப்பெரிய குற்றத்தை செய்தபடியால் அதிக தண்டனை பணத்தை கொடுத்துவிட்டு சிறைக்கு போக வேண்டியதாய் இருந்தது. இந்த வேளையிலே நீதிபதி அவனை பார்த்து, உன்னை என் மகன் அதிகம் நேசிக்கிறான், ஆகவே அவன் உன்னுடைய தண்டனைக்கான பணத்தை செலுத்திவிட்டு சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறான். இப்பொழுது அவன் உனக்காக அதை ஏற்கும் பொழுது நீ விடுதலையாகிவிடுவாய். பிறகு நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு குமாரனைப் போல வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். பின்னர் அவ்விதமே அந்த குற்றவாளியை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவ்வாறு அழைத்துச் சென்ற பிறகு நீதிபதி அவனை பார்த்து, களவு செய்யாதே, கொலை செய்யாதே என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த குற்றவாளி இப்பொழுது அவருடைய மகன். ஆகவே அவர் அவனிடம் தன் குடும்ப உறவினர்கள் யார் யார், அவர்களிடம் பழகும் விதம் போன்ற காரியத்தை குறித்துதான் சொல்லுவாரே ஒழிய மற்ற காரியங்களை குறித்து பேச மாட்டார். கவனித்தீர்களா? முன்பு அவன் நடத்தப்பட்ட விதத்திற்கு முற்றும் மாறுபாடான ஒரு முறையிலேயே நீதிபதி இப்பொழுது அவனை நடத்துவார். விசுவாசித்து தேவனிடத்திலே வரும் ஒரு பாவியையும் தேவன் இவ்விதமே நடத்துகிறார். நாம் கட்டளைகளுக்கு மேலானவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து போகும் நிலைமைக்கும் மேலான உன்னதமான நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மகனைப் போல நாம் அவருக்கு இருக்கின்ற பாக்கியத்தை பெறுகிறோம். ஆனால் நியாயப்பிரமாணமானது சீர்கட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது பழைய சுபாவத்தை, அதாவது மாம்சத்தின் கிரியைகளை கட்டுப்படுத்த கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒரு ஊழியர் இவ்விதமாக கூறினார். கவனியுங்கள், நான் எனது நண்பரின் ஊருக்கு செல்லும் பொழுது புகைவண்டி நிலையத்திலே இறங்கி பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. அவ்வாறு ஓய்வு அறையிலே நான் காத்திருந்த பொழுது அந்த சுவரிலே ஒரு அறிவிப்பு பலகை தொங்கிக் கொண்டிருக்க கண்டேன். அதில் எச்சில் துப்பாதீர் என்று போடப்பட்டிருந்தது. இது அந்த இடத்திற்குரிய விதி, அதை மீறக்கூடாது. ஆனால் சுற்றிலும் பார்த்தபொழுது யாரும் அதை கடைபிடிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. அங்கே அமர்ந்திருந்தவர்கள் தங்கள் விருப்பம் போல எங்கே எச்சல் துப்ப நினைத்தார்களோ அங்கே துப்பினார்கள். பின்னர் அடுத்த புகை வண்டியை பிடித்து என் நண்பரின் வீட்டிற்கு வந்தேன். அது ஒரு அழகான இனிமையான வீடு. அங்கே சென்று வரவேற்பறையிலே நான் என் நண்பனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சுற்றிலும் பார்த்தபொழுது அறைகளிலே ஆங்காங்கே அருமையான ஓவியங்கள், வசனங்கள், ஆனால் எச்சில் துப்பாதீர் என்ற அறிவிப்பு பலகையை அங்கே காண முடியவில்லை. ஆனால் அதே வேளையிலே அந்த அறையின் தரையை பார்த்தேன். அது அவ்வளவு சுத்தமாக இருந்தது. அந்த தரையிலே உட்கார்ந்து சாப்பிட்டு விடலாமா என்று கேட்கும் அளவிற்கு அது அத்தனை சுத்தமாயிருந்தது. இங்கே அறிவிப்பு பலகை இல்லாவிட்டாலும் யாரும் துப்பவில்லை. அங்கே புகை வண்டி நிலையத்திலே விதிமுறையாக அது சட்டமாக இருந்தது, அதாவது அது ஒரு பிரமாணமாக இருந்தது. ஆனால் இங்கே வீட்டிலே கிருபையாக இருக்கிறது. ஆம், இதுவே பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வேறுபாடு. நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்கள் அதை கைக்கொள்ள இயலாமல் தவிக்கிறார்கள், அடிக்கடி அதை மீறுகிறார்கள். தேவனுடைய கிருபையின் கீழ் இருக்கிறவர்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் கொலையையோ பொய்யையோ இல்லாவிட்டால் வேறு பாவங்களையோ செய்யப்போவதில்லை. ஒருவேளை கிருபைக்குள்ளே வந்தும் அதை மீறி பாவம் செய்வார்களானால் அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்திலே இருப்பதில்லை, அதை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். 1 தீமோத்தேயு 1:11 சற்றே கவனியுங்கள்.
நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது.
இங்கே ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் முந்தின வசனத்திலே ஒரு பட்டியலை பார்த்தோம் அல்லவா? அந்த பட்டியலிலே ஏதாவது விடப்பட்டிருந்தாலும் விடப்பட்டிருக்கலாம் என்பதற்காக அப்போஸ்தலனாய பவுல் இந்த வார்த்தைகளை சேர்த்து தருகிறார். இது அந்த பட்டியலிலே விடப்பட்ட எல்லா பாவங்களையும் உள்ளடக்கியுள்ளது. நியாயப்பிரமாணமானது இப்படிப்பட்டவர்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பவுல் கூறுகிறார். மேலும் இந்த வசனத்திலே நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற என்று பவுல் கூறுவதை கவனிக்க வேண்டும். இளம் போதகராகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகின்ற ஒரு சிறந்த வாக்கியம் இது. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 1:12 சற்றே கவனியுங்கள்.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை வலியுறுத்துகிறார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் என்று சொல்கிறார். இன்றைய நாட்களிலே ஊழியம் என்ற காரியத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் ஊழியர்களே, எல்லாரும் ஊழியத்திலேதான் இருக்கிறார்கள். ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவன் ஊழியத்திலேதான் இருக்கிறான். இங்கே ஊழியம் என்ற வார்த்தைக்கு பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையும் உதவிக்காரர் என்ற வார்த்தைக்கு மூல மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஒன்று போலவே உள்ளது. ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகவே இருக்கிறார்கள். பவுல் அதிகாரிகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிறதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கலாம். அதிகாரிகள் ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்களாக இருந்தாலும் தேவன் அவர்கள் மூலமாகவும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். தான் உலகத்திலே செய்ய நினைக்கிறதை செய்கிறார். அதிகாரத்திலே உள்ளவர்களும் தேவனுடைய ஊழியர்கள் போன்று செயல்படத்தான் வேண்டும். தேவன் தன்னை ஒரு அப்போஸ்தலனாக ஊழியனாக நியமித்ததற்காக பவுலப்போஸ்தலன் நன்றியுள்ளவராக காணப்படுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:13 பாருங்கள்.
முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன்.
இங்கே முன்னே நான் தூஷிக்கிறவனும் என்று சொல்கிறார். பவுல் இந்த ஒரு பெரிய வார்த்தையை தன்னை பற்றி சொல்ல பயன்படுத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை தூஷித்து அவரை வெறுக்கிறவராக காணப்பட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது இவரும் கூட்டத்திலே நின்று இயேசுவை நிந்தித்திருக்கலாம். பவுல் சொல்கிறார், நான் தூஷிக்கிறவனாக துன்பப்படுத்துகிறவனாக சபையை கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்தேன் என்கிறார். அப்படி இருந்தும் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லப்படுவதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும். பவுல் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லும்பொழுது அவர் தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டதாக சொல்கிறார். அதே போல தேவனுடைய இரக்கத்தினாலேயே அவர் ஊழியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, தேவன் தம்முடைய இரக்கத்தினாலேயே நம்மை ஊழியத்திலே வைக்கிறார். அநேக மக்களுடைய சாட்சி இதுதான். அவர்கள் தேவனை விசுவாசித்திருப்பார்கள், ஆனால் ஊழியத்தை வெறுத்திருப்பார்கள். தேவன் தாம் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தன்மை உடையவராயிருப்பதனாலே அவர்களை தன்னுடைய பணியிலே வைத்திருப்பார். நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் என்று சொல்கிறார். பவுலின் நிலை இதுதான். அவர் தன்னுடைய நிலைமையை வெளிப்படையாக சொல்கிறார். இது அவருடைய நிலை மட்டுமல்ல, எல்லாருடைய நிலைமையும் இதுதான். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 1:14 பாருங்கள்.
நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று.
பவுலப்போஸ்தலன் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். தேவன் அவரை இயேசுவின் மேலுள்ள விசுவாசமும் அன்புமுள்ள இடத்திற்கு கொண்டு வந்தார். இவை எல்லாமே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய காரியங்கள். இப்பொழுது 1 தீமோத்தேயு 1:15 சற்றே கவனியுங்கள்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான்.
இது வேத வசனங்களில் உள்ள சிறந்த வசனங்களில் ஒன்று என்று சொல்லலாம். ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்ற சத்தியத்தை மீண்டும் இது உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு போதகராயிருந்தாலும் அவர் போதகராயிருப்பதற்காக உலகத்திலே வரவில்லை. அவர் நன்னடத்தைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினாலும் நன்னடத்தையை எடுத்துக்காட்டாக வைப்பதற்காக அவர் வரவில்லை. அவர் உலகத்திலே வந்த மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லும்பொழுது நீங்கள் எவ்வளவு சிறந்தவர் என்றோ உங்களுடைய சாதனைகள் என்னவென்றோ கூற வேண்டியது அவசியமில்லை. நீங்கள் முன்பு பாவத்திலே வாழ்ந்து இப்பொழுது இயேசுவால் ரட்சிக்கப்பட்டதையே சாட்சியாக கூறுங்கள். இதுதான் தேவையானது, இதுதான் முக்கியமானது. அவர்களிலே பிரதான பாவி நான் என்று பவுல் கூறுகிறார். இவ்வாறு அவர் சொல்லும்பொழுது அதை புகழ்ச்சிக்காகவோ மாய்மாலமான தாழ்மைக்காகவோ கூறவில்லை, உண்மையையே சொல்கிறார். அவர் பாவிகளிலே பிரதான பாவி தான் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் இயேசுவை தூஷித்திருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையை துன்புறுத்தியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் இவ்வாறு உணர வேண்டியது அவசியம். பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று நீங்கள் உணரும் பொழுதே அவருடைய மகா பெரிய இரக்கத்தையும் கிருபையையும் உணர முடியும். ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றே பவுல் இங்கே விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். சற்று கவனியுங்கள், இயேசுவால் என்னை ரட்சிக்க முடியாது என்றே நினைக்கிறேன், ஏனென்றால் நான் மிகவும் மோசமானவன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் எண்ணம் தவறானது. பவுல் பிரதானமான மோசமான பாவிதான், ஆனாலும் அவர் ரட்சிப்பை பெறவில்லையா? ஆகவே நீங்கள் விரும்பினால் ரட்சிப்பை இயேசுவினிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம். அந்த முடிவை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இயேசுவினிடத்திலே திரும்ப வேண்டும், அவ்வளவுதான். மீதி காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் உண்மை உள்ளவர். இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:16 பாருங்கள்.
அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன்.
காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று இந்த வசனம் முடிவடைகிறதை கவனிக்க வேண்டும். அவர் ஊழியராக பணியாளராக ஆவதற்கு தேவனுடைய இரக்கம் அவசியமானதாக இருக்கிறது. கவனியுங்கள், நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். அதாவது பவுலப்போஸ்தலன் தான் ஒரு பிரசங்கியாராக மட்டுமல்ல, சுவிசேஷத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் இங்கே கூறுகிறார். 1 தீமோத்தேயு 3:17 இப்பொழுது கவனியுங்கள்.
நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன்.
அப்போஸ்தலனாய பவுலுக்கு இதற்கு மேல் இந்த தேவனை புகழ்ந்து கூறும் வார்த்தைகளை சொல்லாமல் போக முடியவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? இவ்வாறு தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்தவராக அடிக்கடியாக தன்னுடைய நிருபத்தில் இதை எழுதுகிறார். தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்து நாமும் அடிக்கடி அவரை துதிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய அனுதன வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவங்களிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிகிறோம், உணர்கிறோம். அதை அறிக்கை செய்யவும் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நித்தியமான ராஜா யார்? இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்று பவுல் போதிக்கவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்ல வேண்டாம். அவர் தேவன் என்றே பவுல் உபதேசிக்கிறார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று பவுல் விசுவாசித்தார். அதற்கு இந்த வசனத்திலே அற்புதமான சாட்சியை சொல்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 3:18
குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு.
இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று இங்கே பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார். இந்த நிருபம் மிகவும் நடைமுறையானதாகவும் ஸ்தல சபைக்கு தேவையான ஆலோசனைகளை உடையதாகவும் இருந்தாலும் இதிலே தீமோத்தேயுவின் பொறுப்புகள் அதிகம் உள்ளன. மட்டுமல்ல, இவை எல்லாவற்றோடும் கூட பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்த சிறந்த தனிப்பட்ட உறவை குறித்தும் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இளைஞனான தீமோத்தேயுவுக்கு பவுல் தனிப்பட்ட முறைமையிலே கொடுக்கும் ஊழிய பொறுப்பை இங்கே நாம் பார்க்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயு என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. அதாவது தீமோத்தேயு பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகன். பவுல்தான் தீமோத்தேயுவை இயேசுவினிடத்திலே வழி நடத்தினவர். ஆகவே இந்த உறவு உண்டானது. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே என்று வசனம் சொல்கிறதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாய பவுல் நல்ல ஆவிக்குரிய பகுத்துணர்வை உடையவராயிருந்தார். ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை உணர்ந்தவராக தீமோத்தேயுவை சரியான பாதையிலே நடத்துகிறார். தீமோத்தேயுவை தன்னோடு அழைத்து சென்று சபையிலே அவனுக்கு ஒரு நல்ல நிலைமையையும் ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல போராட்டம் பண்ணும்படி என்று இங்கே வசனம் சொல்கிறது. உங்கள் இருதயம் அந்த யுத்தத்திலே இருந்தால்தான் நீங்கள் நல்லவர்களாக யுத்தம் பண்ணுவீர்கள். மேலும் ஒரு உண்மையான காரணத்திற்காகவும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் போராடினாலே வெற்றி பெற முடியும். அந்த யுத்தம் நல்ல யுத்தமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையான தீமோத்தேயுக்கு ஒரு உண்மையான எதிரி இருந்தான். தீமோத்தேயு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்தார். அந்த யுத்தம் நல்ல யுத்தமாக இருக்க வேண்டும் என்று பவுல் எண்ணினார். மற்றவர்கள் அந்த யுத்தத்திலே தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினது போல தீமோத்தேயு சேதப்படுத்திவிடக் கூடாது என்றும் விரும்பினார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்கள் மூலமாய் கிறிஸ்து இயேசு வண்டை வந்த விசுவாசிகள் இளைஞர்கள் மீண்டுமாக கர்த்தரை துக்கப்படுத்திவிடக் கூடாது, பின்வாங்கி போய்விடக் கூடாது என்ற அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அவர்களோடு பவுல் தீமோத்தேயுவோடு தொடர்பு கொள்வது போல தொடர்பு கொண்டு உற்சாகப்படுத்துகிறீர்களா என்பதையும் எண்ணி பாருங்கள். இன்று நாம் கேட்ட வசனங்களிலே திட்டமும் தெளிவுமாக கர்த்தருடைய கட்டளையை விட அவருடைய கிருபை பெரியது என்பதை பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஊழியக்காரனாய தீமோத்தேயு எப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விவரிக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை ஒருமுறை கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யும்படியாக விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். உங்களுடைய பாவமான நிலைமை குறித்து நீங்கள் துக்கத்தோடும் பாரத்தோடும் இருப்பீர்கள் என்றால் இன்றே ஆண்டவராகிய இயேசுவண்டை வாருங்கள். இயேசுவே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே வாரும், என்னை சுத்தம் பண்ணும், நான் வெற்றியோடு வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கும் அந்த வல்லமையை தந்து சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை தர இன்றே ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் என்றை வருவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தியது போல நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எங்களுடைய நற்கிரியைகள் போதாது என்பதை உணர்ந்து கொண்டோம் ஐயா. உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாவியானாலும் உம்மண்டை வரும்பொழுது உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நீர் ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் நீரே தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக நற்கிரியைகளை செய்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ கிருபை தாரும். ஊழியம் செய்யும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் சொன்னது போல, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தேவன் இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தினபடினாலே அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ நேரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்றுவரே, தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாய பவுல் ஆலோசனை கொடுப்பது போல நாங்களும் எங்கள் மூலமாய் உம்மண்டை வருகிறவர்களுக்கு உமக்குள்ளே வளர்கிறவர்களுக்கு அவ்வப்பொழுது கொடுக்க வேண்டிய ஆலோசனையை ஞானத்தோடு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். சங்கீதம் 59:16.